நம்மில் எவரொருவரும் இறைவனுடைய கோபத்திற்கோ சாபத்திற்கோ ஆளாகக்கூடாது. நிச்சயமாக நமக்கு தெரியும், இறைவன் இரக்கமுடையவன் மட்டுமல்ல, தண்டிப்பதில் கடுமையானவன். இறைவன் மன்னிப்பவன் மட்டுமல்ல, தண்டிப்பதில் கடுமையானவன். இறைவன் கருணையாளன் மட்டுமல்ல, தண்டிப்பதில் கடுமையானவன். இறைவனிடம் நாம் ஆதரவும் வைக்க வேண்டும், இறைவனிடம் நாம் உள்ளச்சமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். சராசரியாக மனிதர்கள் பேசுவதை நாம் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம், பயபக்தி மிகவும் முக்கியமானது என்று. இறைவனிடம் உள்ளச்சத்தோடு இருங்கள், இறைவனிடம் பயபக்தியோடு இருங்கள் என்ற வார்த்தைகள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வேதத்தை அவர்கள் படித்திருந்தாலும் சரி, படிக்கவிட்டாலும் சரி, வேதத்தின் சாட்சியமாக இருக்கக்கூடிய இந்த மனதின் சாட்சியம் அவர்களுக்கு அறிவிக்கும் பயபக்தி அவசியம். தவறான போக்குகளில் நீங்கள் இருக்க வேண்டாம். எண்ணங்களின் அடிப்படையில் நன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சத்தியத்தை உங்களுடைய ஏமாற்றுதலுக்கு பயன்படுத்தாதீர்கள். நம்பிக்கையை ஒருவருக்கு கொடுத்து பின்னர் நம்பிக்கை மோசம் செய்யாதீர்கள். நிச்சயமாக வேதமானது மனதின் சாட்சியமாக உள்ளத்தில் நிச்சயமாக இறைவன் அமைத்திருக்கின்றான். எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனசாட்சியத்திற்கு விரோதமாக இல்லாத அந்த எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிறந்த நாள் முதலாக மனசாட்சியம் நமக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் மனசாட்சியம் இருக்கின்றது. நன்மையும் தீமையும் என்று பிரித்தறியக்கூடிய இந்த மனசாட்சியம் இருக்கிறது. நன்மைக்கு நாம் அடையக்கூடிய மனதின் சுகம், தீமையை கொண்டு நாம் அடையக்கூடிய என்னுடைய நெருக்கடியான இருதயத்தினுடைய வேதனை, இந்த இரண்டையும் விட்டு நான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தனக்குத்தானே விரும்புகின்றோம். இவ்விதமாக இருக்கும் பொழுது நன்மைக்கு இறைவன் உதவி செய்வான் என்றும், என்னுடைய கேடுகளுக்கு இறைவனுடைய உதவி இல்லை என்பதையும், இறைவனுடைய உதவி வரும்பொழுது நமக்கு மனதின் அமைதியும் மனதின் சுகமும் நமக்காக இறைவன் அமைக்கின்றான். இறைவனை நிராகரிக்கும் பொழுது வேதனைகளை நாம் சம்பாதிக்கின்றோம். வேதனைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டி மனிதர்களிடம் உதவி தேடுகின்றோம். முதலில் மனிதர்கள் என்னை பாதுகாப்பார்கள் என்று ஒவ்வொருவரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு உண்மையானது என்பதையும் நாம் அறியாதவர்கள் இல்லை. வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாம் பொருளாதார கஷ்டங்களில் வாழ்கின்றோம் அல்லது நோய்களினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டிலிருந்தும் மனிதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இன்று வரையிலும் சரி, என்றென்றைக்கும் இந்த எண்ணமானது நம்மில் நிலைத்திருக்கும். இறுதியாக மனிதர்களை நம்பியது மோசமாகி இன்னும் என்னுடைய நிலைமை பெரும் கஷ்டத்திற்குள்ளாகிவிட்டது என்பதை நான் அறியும் பொழுது, இனியும் மனிதர்கள் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நான் அறியும் பொழுது இறைவனே என்று திரும்புகின்றேன். இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வாடிக்கையாக நிகழக்கூடிய நிகழ்வாகும். இறைவனிடம் வேண்டிய பிறகு எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது என்றால், ஒரு சோதனைக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த சுகம், இனியும் இறைவனுக்கு நீங்கள் புறம்பாக செயல்படாமல், இறைவனுக்கு விரோதமாக நீங்கள் ஆகிவிடாமல், இறைவனுக்கு பயந்தவர்களாக இனிவரும் வாழ்க்கையில் எனக்கு நஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் ஏற்படக்கூடாது என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் உள்ளச்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள். இறைவன் நம்முடைய உள்ளட்சத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்கின்றான். உள்ளட்சம் என்பது நன்றி உணர்வு. அந்த உள்ளட்சம் இல்லாதவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தவனின் மீது அவனை அழைத்ததற்காக ஒரு சிற்பமான சுகத்தை உங்களுக்கு அளிக்கின்றான். நீங்கள் எவ்விதமாக நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை பார்க்க வேண்டி அந்த சுகத்தை நாம் மனிதர்களிடமிருந்து கிடைத்த சுகமாகவே எண்ணிக்கொள்கின்றமே தவிர அது இறைவனிடமிருந்து கிடைத்த சுகமாக நாம் எண்ணுவதில்லை. காரணம், இறைவனை நான் வேண்டிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் மனிதர்களிடமிருந்து நான் கிடைக்கப்பெறக்கூடிய உதவிகளையும் அதே நேரத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு மரண பயம் வந்துவிட்டது, டாக்டர்களை நோக்கி ஓடுகின்றேன், அவர்கள் என் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று. அதே நேரம் இறைவனிடமும் டாக்டர்களிடம் போய் சேருவதற்கு முன்பாக இறைவனே என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய ஆம்புலன்ஸில் நீங்கள் போகும் பொழுது டாக்டரிடம் சேர்ப்பதற்கு முன்பாக வரையில் இறைவனை நீங்கள் வேண்டுகிறீர்கள், அவனையே அழைக்கின்றீர்கள். இதன் காரணமாக உங்களுக்கு சுகம் உண்டு. நீங்கள் அவனை அழைத்ததன் காரணமாக உங்களுக்கான சுகத்தை அவன் அனுமதிக்கின்றான். டாக்டரிடம் போய் சேர்ந்த பிறகு, இவ்வளவு மோசமான நிலைக்கு பிறகு, இறைவனை அழைத்த பிறகு உங்களுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்டால், நிச்சயமாக இறைவன் பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவன். டாக்டரே டாக்டரே என்று கூப்பிட்டு கொண்டு ஓடவில்லை, முதலில் ஆம்புலன்ஸை அழைத்தீர்கள், அதற்கு முன்பாக இறைவனை அழைத்தீர்கள். எது முந்தியது என்பதை கவனிக்க வேண்டும். ஃபோன் பேசுறதுக்கு முன்பாக இறைவனே என்று அழைத்தீர்கள், ஏனென்றால் உயிர் போய்விடக்கூடாது. டாக்டரிடம் போய் சேர்த்த பிறகு இறைவனை மறந்துவிடலாம், அதுவரையில் இறைவன் வேண்டும் என்று நாம் இறைவனை அழைக்கின்றோம். ஒவ்வொருவரும் மசூதிக்கு போகவில்லை, இறைவனை அழைத்தீர்கள். கோயில்களுக்கு போகவில்லை, கடவுள்களை அழைத்தீர்கள். கடவுளே என்று, கடவுள்களே இல்லை, கடவுளே என்று அழைத்தீர்கள். அதே போன்று தேவனே என்று அழைத்தீர்கள். முத்தேவர்கள் இல்லை, தேவனே என்று அழைத்தீர்கள். இவ்விதமாக ஒரே இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு மனிதர்களுடைய உதவி வரும் வரையில் அவ்வளவு மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு முக்கியமாகப்பட்டது. இதுவரையில் இந்த நிலைக்கு வந்ததற்கு காரணமே சிறிய ஒரு வேதனையாக ஆரம்பித்து, சிறிய நோயாக ஆரம்பித்து, இறுதியில் அது இவ்வளவு உயிர் போகக்கூடிய நிலைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுதும் கூட இறைவனுக்கு பதிலாக மனிதர்களுடைய உதவியையும் நாடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையிலும், முதலாவதாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும் வரையில் உயிர் போயிடுமோ என்று பயந்த நிலையில் இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது உதவி செய்தவன் அவன் தான் என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய இரண்டாவது கடவுளாக இருக்கக்கூடிய டாக்டர்களிடம் சென்று அவர்களை சேர்ப்பித்த பிறகு உள்ளுக்குள் என்ன நடக்குது என்று தெரியாது, வெளியில் அவர்களை நீங்கள் கெஞ்சிக் கொண்டிருப்பீர்கள், எப்படியாவது காப்பாற்றிவிடுங்கள் என்று. அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும், நீங்கள் அவர்களிடம் கேட்கும் பொழுது தங்களால் இயலாது என்பதை அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும். பதிலை மடுப்பலாக சொல்வதும், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்வதும், நீங்கள் இறைவனை வேண்டிக்கொள்கள் என்று சொல்வதும் எல்லாமே இருக்கின்றது டாக்டரிடமும் கூட. இருந்தாலும் நாம் அவர்களிடம் சேர்த்து விட்டோம் என்ற ஒரு திருப்தியை கொண்டு இப்பொழுது இறைவனிடம் திரும்புகின்றோம். கடவுளை என்று வெளியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அவனை அழைக்கின்றீர்கள். துன்பங்கள் வரும் பொழுது அவனையே நீங்கள் அழைக்கின்றீர்கள், முதன்மையாகவும் இறுதியாகவும் நடுவிலும் என்றென்றும் எப்பொழுதும் என்பதை அறிய வேண்டும். பின்னர் டாக்டர்கள் அவர்களுடைய மருத்துவமனைகளில் சேர்த்த பிறகு ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எப்படி இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று கேட்பீர்கள். அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள், இன்னும் கொஞ்சம் காலத்தவணை வேண்டும், ஒரு நாள் சென்ற பிறகுதான் சொல்ல முடியும் என்றெல்லாம் கூறுவார்கள். கண் விழித்த பிறகுதான் சொல்ல முடியும் என்று கூறுவார்கள். அப்படியானால் கண் விழித்த பிறகு அவர்களிடம் என்ன வேலை இருக்கிறது? கண் விழிக்கும் வரையில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? சொல்ல தெரியாத நிலையில், தாங்கள் என்ன செய்கின்றோம் என்று அவர்களுக்கே புரியாத நிலையில், இதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் தெரியாத நிலையில் அவர்கள் உங்களிடம் மடுப்பலான பதில் கூறுகின்றார்கள். இன்னும் ஒரு நாள் கழித்து தான் சொல்ல முடியும், அல்லது 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் என்று கூறுவார்கள். அவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பதை அறியுங்கள். இப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றோம் என்று தெரியாத நிலையில் தங்களுடைய நோயாளிகளை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அன்றாவது அறிய வேண்டும், அப்பொழுது அது அறிய வேண்டும். இவ்வளவுக்கும் பிறகு அவர் கண் விழித்து விட்டார் என்று கூறும்பொழுது, இவர்களுடைய வைத்தியத்தின் காரணமாக கண் விழித்தார் என்றால் அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்க வேண்டும், எங்களிடம் சேர்த்தாகிவிட்டது, உயிருள்ள போதே வந்துவிட்டீர்கள், நாங்கள் காப்பாற்றிவிடுவோம், கவலைப்படாதீர்கள் என்று. அப்படி அவர்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கண் விழித்த பிறகும் அவர்களிடம் நாம் வைத்திருக்கின்றோம், அவர்களுடைய வைத்தியத்தை நாம் மேற்கொள்கின்றோம். ஏன்? அவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, தெளிவாக சொல்ல முடியாத காரியத்தை இறைவன் ஏற்கனவே கூறியிருக்கின்றான், நீங்கள் சுகமடையுங்கள் என்று. அது அவனுடைய வார்த்தை. சுகமடைவீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று கூறியவர் டாக்டர். 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்று கூறியவர் டாக்டர். அவர்களை நாம் நம்புகின்றோம். நம்முடைய நன்றறிவுக்கு வந்த கேடு இறைவனுடைய சாபமா அல்லது கோபமா என்று தெரியாது, ஆனால் நன்றறிவை இழந்துவிட்டோம். உள்ளட்சமுடையவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் நாம் இரண்டு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளட்சத்தின் காரணமாக இறைவன் உங்களுக்கு நன்மையை கொடுக்க, பிறகு டாக்டருடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக இவர் பிழைத்துக் கொண்டார், டாக்டர்களுடைய சிகிச்சையின் காரணமாக இவர் பிழைத்துக் கொண்டார் என்று ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். கடவுள் பிழைக்க வைத்தார் என்று சொல்ல மாட்டோம், இறைவன் பிழைக்க வைத்தான் என்று சொல்ல மாட்டோம், நிச்சயமாக சொல்ல மாட்டோம். இவ்விதமாகத்தான் டாக்டர்கள் உயிரோட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய நன்றி கெட்டத்தனத்தின் காரணமாக இறைவனை நாம் மறந்துவிட்டோம், இறைவனை நாம் இழிவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இறைவனை நம்புபவர்களை இன்னும் நாம் படித்தும் கூறுகின்றோம், இந்த காலத்தில் இறைவனை எல்லாம் நம்பலாமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு. நாம் எந்த சமுதாயத்தோடு உறவு கொண்டிருக்கின்றோம் என்பதை பாருங்கள். பகிரங்கமான இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த சமுதாயத்தினருடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிய வேண்டும். இறைவனுடைய கோபம் இந்த சமுதாயத்தில் மீது இருக்கின்றது. டாக்டர்கள் என் உயிரை காப்பாற்றினார்கள் என்று சொல்லும் பொழுது பகிரங்கமாக இறைவனுக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு ஒரு கெட்ட முன்னுதாரணமாகவும் நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களும் டாக்டர்களைத்தான் நம்ப வேண்டும் முதல் முறையாக. பிறகு நீங்கள் கடவுளை நம்புங்கள். ஒரு காலம் இது இறைவனிடம் செல்லாது. ஒரு குறித்த காலம் வரையில் தான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சுகத்தை அவன் அனுமதிக்கின்றான். அந்த காலம் பூராவும் டாக்டர்கள் இந்த மருந்தை விடாமல் சாப்பிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த மருந்தை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம், அதுதான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்று. வேளா வேலைக்கு சாப்பிட்டீர்களா என்று ஒருவரை ஒரு விசாரித்தும் கொள்வோம். நல்லறிவு கெட்டுவிட்டது என்பதை அறிய வேண்டும். எது இறைவனுடைய பாதை என்பதை தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியமாக தானே அதில் நுழைந்து அனுபவித்த பின்னரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். இப்பவும் அவர்கள் கூறுவார்கள், டாக்டர்கள் கூறுவார்கள், நீங்கள் சாகும் வரையில் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும், வாடும் காலமெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள். அப்படியானால் இந்த மருந்துகள் உங்களை கொலை செய்யும் வரையில் சாப்பிடுங்கள் என்ற அர்த்தமா, அல்லது வாடும் காலம் உங்களுக்கு நீட்டிக்கப்படும் இந்த மருந்துகளின் காரணமாக அப்படி என்ற அர்த்தமா, எது அர்த்தம்? உண்மையான பொருள் என்ன? உங்களுக்கு பத்தியம் விட்டாகிவிட்டது, இந்த உணவையெல்லாம் சாப்பிடக்கூடாது. எந்த உணவை இறைவன் உங்களுக்காக அமைத்தானோ உயிரோட்டத்திற்காக வேண்டி அந்த உணவை சாப்பிடக்கூடாது. பத்தியம் அது உடலுக்கு ஒவ்வாது, உயிருக்கு ஆபத்து. ஆனால் மருந்துகள் விஷங்கள் நாங்கள் தெரிகின்றோம், இதை சாப்பிடுங்கள், அது உயிரோட்டம் கொடுக்கும், உங்களுக்கு உயிரை பாதுகாக்கும் என்பது. எதனை நம்புகின்றோம்? எது சத்தியம், எது சத்தியம் இல்லை. நாம் இறைவனுடைய பார்வையின் மீது இப்பொழுது நாம் இருக்கின்றோம். அவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பார்வையின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உள்ளட்சம் கொள்ள வேண்டும். கொடுத்த நல்லறிவை உபயோகப்படுத்தினார்களா இல்லையா என்பதுதான் அவனுடைய கேள்வி. விஷம் உங்களை பாதுகாக்கும், என்னுடைய உணவு உங்களுக்காக நான் படைத்த உணவு, அது உங்களை கொன்றுவிடும். இந்த அளவுக்கு நீங்கள் ஆகிவிட்டீர்கள். உங்களுடைய மனதில் என்ன வைத்திருக்கின்றீர்களோ அதை நான் உங்களுக்கு அனுமதித்து விட்டேன். இனி நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கேடுகள் உங்களை சூழும் பொழுது, இறுதியாக பரிதவிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆகும் பொழுது, அன்று நீங்கள் இறைவனை அழைக்கும் பொழுது, அந்த நாளில் அவன் உங்களை கைவிட்டு விட்டான். இப்பொழுதும் ஆஸ்பத்திரி அனுமதித்த பிறகுதான் இவ்வளவையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், கடவுளே என்று மேற்கொள்வீர்கள். அங்கு அந்த விஷயங்கள் உங்களை கொன்றுவிட்ட பிறகு டாக்டர்கள் கொன்றுவிட்டார்கள் என்று கூறாமல் கடவுள் கொன்றுவிட்டார். டாக்டர் முயற்சி செய்தார், எவ்வளவு முயற்சி செய்தார், கடவுள் கொன்றுவிட்டார். இப்பொழுது இறைவனுடைய சாபம் உங்கள் மீதும், யார் இதனையும் பின்பற்றி உங்களுடைய சந்ததிகள் வருகின்றார்களோ அவர்கள் மீது சாபக்கேடும் ஜென்மங்களாக தொடரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் ஜென்ம பகை வைத்திருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கேடு என்பது தெரியும். இறைவனிடமிருந்து சாபம் என்னுடைய சந்ததிகள் தொடருமானால் உங்களுடைய கதி என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று. அஞ்சு கொள்ள வேண்டும், அறியவும் வேண்டும். உணர்ந்து தெளிந்து உணர்வடைந்து இறைவனிடம் திரும்புங்கள் பாவ மன்னிப்போடு. பெரும் கேடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். அத்தியாயம் 2:89 அவர்களினுள் உள்ள சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. இப்பொழுது உங்களிடம் கூறியது அவ்வளவும் வேதம் தானே, வேதத்தினுடைய வாக்குகள் தானே. இறைவன் மாபெரும் சக்தியுடையவன், இறைவன் மாபெரும் ஆற்றல் மிக்கவன். இறைவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவனுடைய ஆற்றலுக்கு நிகராக எதுவும் இல்லை. அவன் ஒரு காரியத்தை நாடிவிட்டால் அதனை மிகைப்பவர் எவரும் இல்லை. அவன் உங்களுக்காக ஒரு துன்பத்தை நாடிவிட்டால் அவனை தவிர நீக்க முடியாது. அவ்வளவு வேதம் தானே. இந்த வேதம் உங்களிடம் வருகிறது. இந்த வேதத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடியவர்கள் நாம் இன்று மிகப்பெரும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானத்தினுடைய உயர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. விஞ்ஞானம் மறந்து விட்டது, அறிவும் மறந்து விட்டது. இந்த காலத்தில் நீங்கள் கடவுளை எல்லாம் நம்பலாமா என்று கேட்கக்கூடிய மக்களிடம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளை நம்பி நான் இருக்கின்றேன், இறைவனை நம்பி நான் இருக்கின்றேன் என்று கூறும்பொழுதெல்லாம் மற்றவர்கள், இந்த உலகத்தினுடைய அறிவை கொண்டிருப்பவர்கள், டாக்டர்களை நம்புபவர்கள் உங்களை பழிப்பார்கள், இழுத்தும் பேசுவார்கள். மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயம். அந்த மரணம் எப்பொழுது என்பது யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வேதம். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. மரணம் நிச்சயமாக உண்டு, ஆனால் அது எப்பொழுது என்பதை அவன் அறிவிப்பவனாக இல்லை. ஆனால் அதை எதிர்நோக்கி அதற்கு முன்பாக நன்மையை முற்படுத்த வேண்டுமே என்ற அந்த உள்ளட்சத்துடன் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இதுதானே உண்மை. இந்த உண்மைக்கு புறம்பாக நீங்கள் உங்களுடைய காரியங்களில் ஈடுபடலாமா என்று கேட்டால், வேதத்திற்கு புறம்பாகவும் இறைவனுக்கு புறம்பாகவும் நீங்கள் உங்களுடைய காரியங்களில் ஈடுபடலாமா என்று கேட்டால் வேறு என்ன வழி என்று கேட்பீர்கள். அப்படியானால் நீங்கள் இறைவனை கைவிட்டு விடுங்கள். இறைவனை அழைக்கக்கூடாது. மிகப்பெரும் துன்பமான சமயம் இறைவனை அழைக்கக்கூடாது. இந்த சத்தியத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொள்கின்றீர்களா? இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் என்று கேட்டவனுடைய பதில் என்ன? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் நான் அழைப்பேன் தான். சத்தியம் வேதம் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு காலம் இறைவனை நீங்கள் அழைக்கக்கூடாது என்று உங்களிடம் இன்று உறுதிமொழி வாங்கினால் உங்களால் கொடுக்க முடியுமா? இன்று நாங்கள் விஞ்ஞான யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அணு விஞ்ஞான யுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அறிவெல்லாம் முற்றி போய்விட்டது எங்களுக்கு. இதற்கு மேல் அறிவு கிடையாது. நான் இந்த 21 நூற்றாண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதே எனக்கு மிகப்பெரும் கொடுப்பினை என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு காலம் நீங்கள் இறைவனை அழைக்கக்கூடாது என்று உங்களும் சத்தியமாகினால் கொடுக்க முடியுமா? இல்லை, கொடுக்க முடியாது. அந்த சத்திய வேதம் அங்கு இருக்கின்றது. இப்பொழுது இவர்கள் கூறுகின்றார்களே, இந்த காலத்தில் இறைவனையெல்லாம் நம்பலாமா என்று படித்தவர்களாக தெரிகின்றீர்கள் என்று, அதாவது நீங்கள் முட்டாள்களாக தெரிகின்றீர்கள் என்று அர்த்தம். நாமோ படித்தவனாக இருக்கின்றேன், எனக்கு அவர்கள் மதிப்பையும் கண்ணியத்தையும் தருகிறார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். உண்மையான அர்த்தம், இறைவனிடமிருந்துள்ள அர்த்தம் என்னவென்றால், படித்தவர்களாக இருக்கின்றீர்களே நீங்கள் இப்பொழுதெல்லாம் இறைவன் நம்பலாமா என்று கேட்டால், முட்டாப்பயல்களாக இருக்கின்றீர்களே, இவையெல்லாமா நம்புவது என்று இறைவன் கேட்கின்றான். என்னைத் தவிர நம்புகிறான் என்று இறைவன் கேட்கின்றான் என்பதையும் அறியுங்கள். ஒவ்வொன்றுக்கும் இரண்டு வேறுபட்ட விதங்களில் பேச முடியும். மனிதர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் இவ்வளவு அறிவிப்பட்டிருக்கின்றோம், இப்பொழுது நீங்கள் இறைவனை நம்புகின்றீர்களே, நீங்களாம் படித்தவர்களா என்று. இப்படி இறைவன் பற்றியிருந்த கேள்வி, நான் யாவற்றின் மீதும் ஆற்றலுடனாக இருக்க, உங்களையே நான் ஏதுமே அறியாத நிலையில் நான் உங்களை படைத்தேன், ஒன்றுமே இல்லாத நிலையில் நான் உங்களை படைத்தேன், உங்களுக்கு உயிரோட்டம் அளித்தேன், உங்களுக்கு சொற்பமான அறிவை கொடுத்தேன், அதை கொண்டு நீங்கள் எவ்விதமாக நீங்கள் நடக்கின்றீர்கள் என்பதை அறிவதற்காக வேண்டி, இப்பொழுது என்னை விட்டுவிட்டு நீங்கள் படைப்பாளர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று என்ன கொண்டிருக்கிறீர்களே, ஒரு துகள் மண்ணை உங்களுக்கு உயிரோட்டம் உள்ளதாக படைக்க முடியுமா? ஒரு துளி நீரை உங்களால் படைக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. இருந்த போதிலும் எனக்கு விரோதமாக மனிதர்களை நம்புவேன் என்று கூறுகின்றீர்களே, இறைவனை நம்புவது முற்றாட்டனம் என்று கூறுகின்றீர்களே, உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிட்டால் உங்களுடைய கதி என்ன என்று இறைவன் கேட்கும்பொழுது நம்முடைய பதில் என்ன? அவர்களினுள் உள்ள சத்தியத்தை மேம்படுத்தக்கூடிய வேதம் உங்களிடம் வந்திருக்கிறது. அந்த வேதத்தினுடைய பகுதிகளில் தான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய எண்ணமும் சரிதான் என்று கூறுவது அந்த வேதத்தின் அடிப்படையில் இருந்துதான். வேதம் என்பது புத்தகத்தில் இல்லை, வேதம் என்பது மனசாட்சியத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியதாகும். மனசாட்சியத்தின் அடிப்படையில் வேதம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வேதம் வேலை செய்யாமல் இல்லை. மாபெரும் ஆற்றல் அந்த வேதத்திற்கு இருக்கிறது. உங்களுடைய மனசாட்சியத்தின் பிரகாரம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். கொடுத்த மனசாட்சியம் உங்களுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் நிறைக்க வேண்டும் என்றால் அந்த மனசாட்சியத்தில் எது சரியாக இருக்கின்றதோ எது தவறாக இருக்கின்றதோ பிரித்து பார்க்க வேண்டும். சத்தியத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். பிரித்து பார்க்காத வரையில் இறைவன் உங்கள் மீது அதிர்ந்து கொண்டிருக்கின்றான். நாம் பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுடைய கஷ்டங்களுடைய உச்சக்கட்டத்தில் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது மனிதர்களை நம்பலாமா வேண்டாமா என்று அந்த எண்ணம் ஏற்படும். ஆரம்ப காலங்களில் இறைவனை நம்பலாமா என்ற எண்ணம் ஏற்படும். இறுதி காலங்களில் மனிதர்களை நீ நம்புவதில் பிரயோஜனமில்லை, இறைவனை நம்ப வேண்டும் என்ற அந்த எண்ணம் தலை தூக்கும். இது வாழ்க்கையில் பல முறை நடந்திருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தாட்சியாக வேண்டி, இறைவனுடைய சத்தியம் உண்மைதான் என்பதை நிலைநிறுத்த வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் பல முறை நடந்திருக்கின்றது. இருந்தாலும் நாம் அவற்றை வெற்றி பெறுகிறோம், அவற்றை புறக்கணித்தோம் அலட்சியமாக. ஏனென்றால் மனித கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கின்றது, அதிகமாக இருக்கின்றது. இவர்களை நம்பி நாம் வாழலாம் என்று, அவர்கள் எங்களுக்கு உதவுவார்கள் கஷ்ட காலங்களில் என்று. ஒரு காலம் அது இல்லை என்பதை ஒவ்வொரு மரணமும் அறிவிக்கும். மரணம் அடைந்தால் தான் அறிவோமா? இப்பொழுதும் சரி, ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் நான் டாக்டர்களை அணுகும் பொழுது என்னுடைய நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. இறுதியில் அந்த உறுப்பையே நீக்க வேண்டியிருக்கின்றது, வேதனுடைய உறுப்பு புகுத்த வேண்டியிருக்கின்றது. அசிங்கமும் அசுத்தமும் அங்கு நிறைவேறுகின்றன. இனி நீங்கள் வாழ்வதன் காரணமாக ஜடமாக வாழ்கின்றீர்களே தவிர உயிரோட்டமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரு காலம் மனசாட்சி இயங்காது. இனி நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் நுழைந்துவிட்டீர்கள். இனி அவங்களுக்கு இறைவன் கிடையாது. ஒவ்வொரு உறுப்பும் மாற்றமாக்கிவிட்ட பிறகு, மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக பிறருடைய உறுப்புகள் பொருத்தப்பட்டுவிட்ட பிறகு நீங்கள் நீங்களாக இல்லை என்பதை அறிய வேண்டும். எனவே உங்களுக்கான மனசாட்சியும் அடிக்கப்பட்டு விட்டது. இனி இறைவன் பக்கம் ஒரு காலம் திரும்ப முடியாது. வேதனைகளோடும் முழக்கங்களோடும் இறுதி வரையில் உங்களுடைய பொருள்களையும் செலவழித்து உங்களுடைய மனதின் அமைதியையும் கெடுத்து ஏன் வாழ்கின்றோம் என்ற அந்த விரக்தியான நிலை, அந்த நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் வெறு மிக கஷ்டத்தோடு மிக மோசமான ஒரு நிலையில் நீங்கள் மரணிப்பீர்களே, அந்த நிலை வேண்டாம் என்று அன்று விரும்பும் பொழுது அன்று இறைவன் உங்களுக்கு இல்லை என்பதை அறியுங்கள். அச்சம் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். வேதம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு. வேதத்தினுடைய பகுதிகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மனசாட்சியம் திறக்கப்படுகின்றது. அந்த மனசாட்சியத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுபதிப்பு இங்கு உருவாக ஆரம்பிக்கின்றது. நீங்கள் புதிய படைப்பாக இன்று உருவாக வேண்டும். இறைவனை தேவர் எனக்கு கதி இல்லை என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டும். இந்த எண்ணம் வேண்டுமென்றால் மனசாட்சியத்தின் பக்கம் திரும்புங்கள். நன்மை தீமைகளை பிரித்தறியுங்கள். நல்லது எது கெட்டது என்பதை பிரித்தறியுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த அத்தாட்சியை கொண்டு உங்களை இறைவன் தன் பக்கம் அதிகமாக ஈர்ப்பான். இப்பொழுது நாம் நன்றி உணர்வுடையவர்களாக நாம் மாறுவோம். இந்த நன்றி உணர்வை தான் இறைவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தித்து உணர்ந்து தெளிவடைகின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்கள் மீது திருத்தறிகின்றான். நீங்கள் கொடுத்ததை, சத்தியத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினீர்கள் என்று. இப்பொழுது மனிதர்கள் உங்களை வெல்ல வேண்டுமா அல்லது மனித அறிவை நீங்கள் இறைவன் அனுமதி கொண்டு வெல்ல வேண்டுமா? டாக்டர்கள் கூறுவார்கள் இத்தனை நாள் தான் பிழைப்பா என்று. இல்லை என்று இறைவன் கூறுகின்றான். நீங்கள் வாழ வேண்டும் என்று, சுகமடைய வேண்டும் இறைவன் கூறுகின்றான். எது உங்களுக்கு சாதகமானது பாதகமானது என்பதை அறிவதற்கு பெரிய அளவில் நீங்கள் யோசிக்க வேண்டுமா? இல்லை, வாழ வேண்டும் என்பது எனக்கு தேவை. கஷ்டங்கள் கூடாது, வேதனைகள் கூடாது என்று இறைவன் அறிவிக்கின்றான். கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களுக்கு உண்டு, வாழ்நாள் முழுமைக்கும் இது சுகமாக்க முடியாது. மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருங்கள், உயிர் வாடுங்கள் என்று கூறுவார்கள். உயிர் வாழ்க்கை முக்கியமா, சுகமான வாழ்க்கை முக்கியமா என்று உங்களிடம் கேட்டால் சுகமான வாழ்க்கை முக்கியம். வேதத்தினுடைய பகுதி உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. வேதத்தில் உள்ளது உங்களுக்கு வேண்டும். நிச்சயமாக இங்கு என்ன அறிவிக்கப்படுகின்றது? வேதம். இறைவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறியும் போது அது வேதம். அவர்களில் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒரு சத்திய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்ட கேள்வியின் காரணமாக உங்களுக்கு உருவாகி வரும் பொழுது இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சத்தியத்தின் பக்கம் திரும்புங்கள், படைப்பாளனின் பக்கம் திரும்புங்கள், உயிரளிப்பவன் மீது திரும்புங்கள், நிலைத்திருக்கச் செய்வன் மீது திரும்புங்கள். உங்களுக்கு உணவளிப்பவன் அவன் தான். டாக்டர்களிடம் செல்லும் பொழுது உயிர் பறிபோகம், உணவுக்கு பத்தியமிடப்படும், இன்னும் விஷயங்கள் உங்களுக்காக தீமைகள் புகட்டப்படும், வேதனைகளும் புகட்டப்படும். இன்னும் இதுதான் சத்தியமோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சமுதாயமும் இருக்கின்றது. அந்த சமுதாயத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது. சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய இறை உணர்வுகளில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அத்தியாயம் 2:89, அவர்களினுள் உள்ள வேதத்தை மேம்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. இப்பொழுது உங்களுக்காக புகட்டப்பட்டது வேதத்தினுடைய பகுதியா இல்லையா என்பது உங்களுடைய மனசாட்சியும் அறியும். எது சத்தியம் என்பதை அறியும். சத்தியம் என்பது வேதம், அவ்வளவுதான். சிந்தித்து பார்க்காத நிலையில் உங்களுக்கு புகட்டப்படும் பொழுது உங்களுடைய சிந்தனையானது நிச்சயமாக மேலோங்குகின்றது. சத்தியம்தான், நாம் தவறு செய்கின்றோம் என்பதை அறிகின்றீர்கள். இந்த வேதம் வந்தது எதற்கு? இந்த வேதம் வந்தது என்றால் மனிதர்களுடைய வேதத்திற்கு புறம்பாக செல்லக்கூடிய அவர்களுடைய அந்த பெருமை நீங்கள் வெற்றி கொள்வதற்காக வேண்டி, அவர்களுடைய பெருமை தோல்வியடைய செய்வதற்காக வேண்டி, இறைவனுடைய கண்ணியமும் அவனுடைய ஆற்றலும் போற்றப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. யார் தன்னை கண்ணியப்படுத்துகின்றார்களோ நிச்சயமாக அவர்களை இந்த உலக வாழ்க்கையில் கண்ணியப்படுத்துகின்றான். இன்னும் மறுமையிலும் அவளை கண்ணியப்படுத்துகின்றான். இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுடைய இருதயத்தில் எவருடைய எண்ணமும் இருக்கக்கூடாது என்பதை இன்று நீங்கள் உங்களை பிரார்த்தனையாக மேற்கொள்ளுங்கள். இறைவனைத் தவிர நமக்கு கதி இல்லை நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்பதையும் நீங்கள் அறியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய காரியம் மேலோங்கும். இறைவன் தன்னுடைய காரியத்தில் உண்மையாளன், தன்னுடைய வாக்குறுதியில் சத்தியமானவன், அனைத்து ஆற்றலும் அவனுக்கு இருக்கிறது. இதெல்லாம் வேதம் தானே? இதை படித்துவிட்டு ஆம் என்று கூறுகின்றோம், அல்லது மனதின் சாட்சியத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த வேதம் திறக்கப்படுகின்றது. எனவே இது சத்தியம்தான் என்பதை நாம் அறிகின்றோம். எது சத்தியம்? படிப்பதன் காரணமாக வேதம் இல்லை, உணர்வதன் காரணமாக வேதம். நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்வதன் காரணமாக நீங்கள் நம்பிக்கொண்டவர்கள் இல்லை. சோதனையின் போது நினைத்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அதனை வெற்றி கொண்டு வருகின்றீர்களே, அன்று நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள். எனவே இறை நம்பிக்கை கொண்டேன் என்று கூறும்பொழுதெல்லாம் சோதனைக்காக நீங்கள் காத்திருங்கள். அந்த சோதனை வரும்பொழுது எனக்கு லேசாக்கிக்கொடுகிறவனே என்று எப்பொழுதே உள்ளட்சத்துடன் இருக்கும். எப்பொழுது நீங்கள் கடவுளை நம்புகின்றேன் என்று கூறுகின்றீர்களோ, உங்களை சுற்றி இருப்பவர்கள் அவ்வளவு பேரும் ஏதாவது அவர்கள் நிகழட்டும் என்று நான் பார்த்துக் கொள்கின்றேன், உங்களுக்கு எதிர்கள் வைத்திருக்கின்றேன் என்று அவர்கள் உங்களை சுற்றிலும் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய சுற்றங்கள், உங்களுடைய உறவினர்கள் அவ்வளவு பேரும் கடவுள் கடவுள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றான், நடக்கட்டும், ஏதாவது வரும்பொழுது கவனித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு தீமைகள் நிகழ்வதை விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை ஒன்றும் அவர்கள் மீது கோபம் பட்டிருக்கின்றான். உண்மையா இல்லையா? தனக்கு விரோதமாக இருப்பவர்கள் மீது இரண்டு கோபம் இருக்கிறதா இல்லையா? அவர்களோடு நீங்கள் உறவடை கொண்டிருக்கின்றீர்கள், உறவுகள் என்ற முறையில் உங்கள் மீதும் இரண்டு கோபம் இறங்கிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி வெளிப்படையாக அழகான முறையில் அவர்களுக்கு உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அந்தரங்கத்தில் உங்களுக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் என்றும் சொந்த மந்தங்கள் என்றும் வைத்திருக்க வேண்டாம். உள்ளத்தின் நிறைவு மட்டும்தான். வெளிப்படையாக யாருடைய உணர்வையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வருவோர் போரிடமெல்லாம் மறந்த முகத்துடன், மனதிற்கு இடமில்லாமல் வெளிப்படையாக அவர்களுடைய உறவுகளை, அவர்களுக்கு எதிராக எந்த உறவும் இல்லாமல் அவர்கள் பழகிக் கொள்ளுங்கள். இது இறைவன் உங்களுக்காக விதித்திருக்கக்கூடிய விதி. நிச்சயமாக மனிதர்கள் அனைவரையும் இயக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றல் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அவனுடைய வாக்காக, சத்திய வாக்காக, தீமைகள் உங்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கும் பொழுதெல்லாம் அவன் கொடுக்கவில்லை, நீங்கள் உங்கள் கைகளால் சம்பாதித்தது. அந்த தீமைகளை அதிகமாக்கிக் கொண்டிருக்கும் பொழுதும், மருந்து மாத்திரைகள் காரணமாக இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று அதிகரித்துக் கொண்டிருக்கும் பொழுதும், இன்னும் உணவுக்கு பத்தியமிட்டு விட்டு இது எனக்கு விஷயம் கூடாது என்று நீங்கள் உணவை தடுத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பான் அவன் தான். இனியும் நீங்கள் அந்த விஷயத்தின் காரணமாக அதிகமாக நீங்கள் உங்களுடைய கருவியை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியானால் முதல் முறையாக சம்பாதித்தது அறிவில்லாமல் சம்பாதித்தது தான். இரண்டாவது முறையாக அதிகப்படுத்திக் கொண்டிருப்பது அறிந்து வேண்டுமென்றே தெரிந்தே மனிதர்களை பின்பற்றுவதன் காரணமாக அவர்களிடமிருந்து நான் கண்ணியத்தை பெற வேண்டி, அவர்கள் சரியான முறையில் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களினை கண்ணியப்படுத்த வேண்டி நான் அவர்களை திருப்திப்படுத்திக் கொண்டு என்னை அடித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இறைவன் கூறுகின்றான், கண்ணியப்படுத்துவதற்கு தகுதி உடைத்தவன் இறைவன் ஒருவன் தான், மனிதர்கள் அல்ல. அனைத்து கண்ணியமும் இறைவனுக்குரியது, உங்களுக்கு நான் உங்களுக்கானது அல்ல என்று இறைவன் அறிவிக்கின்றான். எனக்கும் எந்த கண்ணியம் கிடையாது, அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஆகவே நான் அவன் முன்பாக சரணடைகின்றேன், அவன் முன்பாக பணிவடைகின்றேன். அவனுக்கு பணிந்து, அவனுக்கு நான் அடிபணிந்து மனிதர்களிடம் பணிவோடு நடக்கின்றேன், அவ்வளவுதான். யாருடைய உணர்வையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியத்தை கூறுங்கள், ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும். சத்தியத்தின் வழியில் நீங்கள் அமைய வேண்டும். இந்த வேதத்தை நாம் படிப்பதற்கு காரணம் மனசாட்சியத்தில் பலவற்றை நாம் மறந்துவிட்டோம். பலகீனர்களாகி அதனை நம்புவதற்கும் நாம் நிச்சயமாக திராணி இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம், சக்தி இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். இந்த நிலை தொடரக்கூடாது. எனவே என்னுடைய மனசாட்சியை பிரித்துக் கொள்ளும் பொருட்டு, அந்த மனசாட்சியத்தில் நான் வாடும் பொருட்டு, என் இறைவனிடம் நான் திரும்புகின்றேன், நீ என்னை பாதுகாத்துக் கொள் என்று. சதாசர்வ நேரமும் உங்களுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்க வேண்டும், என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்று, என் சந்ததிகளை மன்னிப்பாயாக. ஏனென்றால் என் சந்ததிகள் என்னோடு வளர்ந்துவிட்டனர், என்னுடைய அவநம்பிக்கையுடனும் வளர்ந்துவிட்டனர். நான் முன்மாதிரியாக இருந்து அவர்களை கெடுக்கவும் செய்திருக்கின்றேன் பல நேரங்களில். என்னை அவர்கள் முன்மாதிரியாக என்று கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதும் நான் தவறிவிட வேண்டாம். என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை யார் முன்மாதிரி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு அழகான முன்மாதிரியாக எங்களை ஆக்கி வைப்பார்களே, இந்த எண்ணம் நமக்கு வேண்டும். நீங்கள் வாழ்வது உங்கள் குடும்பத்திற்காக வாழ்கின்றீர்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக வாழ்கின்றீர்கள், இனி உங்களுடைய ஜெனரேஷன் அடுத்த சந்ததிகளுக்காக நீங்கள் வாழ்வீர்கள். உங்களுக்காக வாழ்வதை காட்டிலும் உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ்வதுதான் உங்களுடைய சத்தியமாக இருக்கின்றது. என்னுடைய மனைவி மக்களுக்காக நான் வாழ்கின்றேன், இது ஒவ்வொருவரும் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தை சார்ந்த அவன் அந்த குடும்பத்தினுடைய தலைவர், இயற்கலைவி, இரண்டு பேருமே தன் குடும்பத்திற்காகத்தான் வாழ்கின்றேன் என்று கூறுவார்கள். பெரும்பாலும் உண்மைதான் அது. அந்த குடும்பத்திற்கு ஒரு கெட்ட முன்மாதிரியாக இருந்து இறைவனை மறுத்துவிட்டு நீங்கள் மனிதர்கள் நம்பி வாடுங்கள் என்று அவர்களை வழிகாட்டிவிட்டு போகும் பொழுது உங்கள் மீது குற்றம் இருக்கின்றது. நீங்கள் கெடுத்த உங்கள் சந்ததிகளின் சார்பாகவும் அவர்கள் இயற்றக்கூடிய அந்த தீமைகளின் குற்றமும் உங்களை இரண்டு மடங்கு குற்றங்களாக வந்து சேருமே. உங்களுடைய இறுதி நாட்களில் அந்த நாட்களுக்காக என்று நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள், என் இறைவன் மன்னிப்பான் என்று. மனிதர்களுடைய அத்தனை வழிமுறைகளையும் மிகைக்கக்கூடிய ஒரு வழிமுறை உங்களுக்காக இறைவனிடமிருந்து வர இருக்கின்றது, நிச்சயமாக சமீபமாக இருக்கின்றது என்பதை அறியுங்கள். நம்பிக்கை கொண்டவருக்கு அது வேலை செய்யும். உங்களுக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது, அது நிச்சயமாக இறை சக்தி என்பதை நீங்கள் உண்மையாக உணர்வீர்களானால் எப்பொழுது நம்பிக்கை கொள்ளுங்கள். மனிதர்களுடைய சக்திகள் தான் எனக்கு தேவையா, இறைவன் ஒருவன் தேவையா என்று உங்களை கேட்டால் மனசாட்சியும் பதில் சொல்லும். உலகத்தில் 1000 கோடி மக்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், உங்களுக்கு உதவி செய்வதற்காக இறைவன் ஒரு பக்கம் இருக்கின்றான் தனியாக, உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டால் மனசாட்சி என்ன பதில் சொல்லும்? அப்படி இருந்தும் எங்களுக்கு இவர்கள் தான். உண்மையை கொண்டு உங்களுடைய உள்ளம் அறிந்த பிறகும் அந்த சத்திய வேதத்தை அறிந்த பிறகும் இவர்கள் தான் உதவி செய்வார்கள் என்று நீங்கள் உங்களுடைய மக்கள் பக்கம் திரும்புகின்றீர்கள். ஆனால் சத்தியம் இருக்கின்றது, அவ்வளவு மக்களும் அவர்களுடைய அவ்வளவு அறிவும் அவருடைய மருந்துகளும் ஒரு பக்கம், இறைவன் ஒரு பக்கம், யார் வேண்டும் என்று உங்களிடம் கேட்டால் நிச்சயமாக இறைவன் வேண்டும் என்று கூறுவீர்கள். அந்த அளவுக்கு சத்தியம் இருக்கிறது. பின்னர் மறுக்கின்றீர்களே, 1000 முறை மறுக்கின்ற, 1000 கோடி முறை மறுக்கின்றீர்கள் இறைவனை விட்டுவிட்டு மனிதர்களும் நாம் செல்லும் பொழுது. எந்த அளவுக்கு இறைவன் உங்களை மன்னிப்பவனாகவும் எந்த அளவுக்கு இறைவன் உங்கள் மீது இறக்க முடியவனாகவும், 1000 கோடி முறை நீங்கள் அவனை நிராகரித்தும் கூட இன்னமும் உங்களுக்கு நல்லறிவு இருக்கிறது என்பதன் காரணமாக விட்டு வைக்கின்றான். இப்பொழுதும் நாம் மனிதர்களை நம்பும் பொழுது, மக்களை நம்பும் பொழுது 1000 கோடி மக்களை நம்புகின்றோம், இறைவனை இல்லை. ஆனால் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுகின்றீர்கள், இறைவன் இவ்வளவு பேரை மிகைத்தவன் என்று கூறுகின்றீர்கள். எனினும் இவர்களை நான் நம்பப்படுது, இடப்புறத்தாரை நான் நம்பப்படுது, சபிக்கப்பட்டோரை நான் நம்பப்படுது, இறைவனை 1000 கோடி முறை நான் மறுத்தேன் என்பதை நீங்கள் உள்ளம் கொள்ளுங்கள். இதற்கு பின்பும் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றான் என்றால் இன்னமும் கொஞ்சம் நல்லறிவு ஒட்டி கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் அந்த நன்மையை அவர்கள் தேடித்தரும் பொழுது, அவர் உணர்த்தப்படும் பொழுது அவர் உணர்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அனைத்து பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன், 1000 கோடி பாவங்களை மன்னிக்கின்றேன் அவர்கள் உணர்வார்களானார். இதற்கு மேலாக இறைவன் கருணை மிக்கவன் என்பதற்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மனிதர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அனுமதியை கொண்டு இது என்னுடைய வாக்காக இருக்கிறது. மனிதர்களை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும், உங்களுடைய இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டும், உங்கள் மீது விதிக்கப்பட்ட கட்டளை, விதிக்கப்பட்ட விதி, இதற்கு எதிராக செயல்படுவீர்களா அல்லது இறைவனுடைய மனித துணையை வேண்டுவீர்களா? நீ ஒருவன் போதுமானவன் என்று உள்ளத்தில் வையுங்கள். ஒவ்வொரு முறையும் மனிதனுடைய எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் அவனுக்கு அவனுடைய ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன், அதிலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவேனேயானால் நிச்சயமாக நான் இறைவனுக்கு விரோதி, இறைவனுடைய அதிருப்திக்காலானவன், அவன் கோபத்திற்குள்ளானவன். 1000 கோடி மக்களில் எத்தனை பேர் இறைவன் பக்கம் மட்டும் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள். நான் இறைவனையும் ஏற்றுக்கொண்டேன், மனிதர்களும் எனக்கு அவசியம்தான் என்று கூறுபவர்கள் நிச்சயமாக குழப்பவாதிகள், தங்களுக்கு தாங்களே குழப்பவாதிகள். அவர்கள் தீமையைத் தவிர நன்மையை அவர்கள் சம்பாதிக்க முடியாது என்பதை இன்று உணருங்கள். அவர்களோடு எனக்கு ஒட்டோ உறவோ கிடையாது. மனதளவில், உள்ளத்தின் அளவில், மனசாட்சியத்தை பாதிக்கூடிய அளவில் ஒரு காலம் அவர்கள் என்னை தீண்ட முடியாது. நிச்சயமாக அவர் கூட்டமாக சேர்ந்து கொண்டு நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், நீங்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை என்று கூறுவார்கள். இருந்த போதிலும் உங்கள் இறைவன் உங்களை பாதுகாக்க போதுமானவன், உங்களை படைத்தவன் அவன். எனவே இறைவனிடம் நீங்கள் தஞ்சமடையுங்கள், அவனிடமே நீங்கள் அமைதியை கேளுங்கள். நீங்கள் அமைதியோடிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் சூழ்ந்துவிட்டது என்பது பொருள். கலக்கமும் கலவரமும் பயமும் கவலையும் இருக்கும் காலமெல்லாம் கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன என்பது பொருள். பயமும் கவலையும் இருக்கும் பொழுதெல்லாம் எதை கொண்டு பயப்படுகின்றீர்களோ அது நிச்சயமாக நிகழும். அமைதியோடு இருக்கும் பொழுதெல்லாம் எதை இறைவனை விரும்பினீர்களோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னமும் அமைதி அதிகரிப்பான். அவன் அமைதி அதிகரித்தது அவனுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில் நிச்சயமாக இறைவன் பெறமாட்டான். 2:89 அவர்களின் உள்ள சத்தியத்தை மேம்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. அவர்களிடம் இருக்கும் சத்தியத்தை, இப்பொழுது உங்களிடமிருந்து நீங்கள் மறந்துவிட்ட சத்தியத்தை உங்களுக்காக நினைவூட்டினேன். மறந்துவிட்டதன் பக்கம் திருப்புகின்றேன் அந்த சத்தியத்தின் மீது. இந்த சத்தியத்தை நீங்கள் நிலை கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தையும் மறந்துவிடக்கூடாது. இறைவன் ஒருவனைத் தவிர அவனுக்கு இணையாகவோ அவனுக்கு மேலாகவோ நீங்கள் கருதக்கூடிய மனிதர்களுடைய அறிவையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் மனிதர்களையும் நம்புவதிலிருந்தும் இன்று நீங்கள் உங்களுடைய இறைவனை பாதுகாப்பு தேடுங்கள். ஒவ்வொரு அணுவின் அசைவையும் மனசாட்சியின் அசைவையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதன் மீது நீங்கள் அச்சம் கொள்ளுங்கள். இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய வியாதிகளும் உங்களிடம் இருக்கக்கூடிய வறுமையும் ஏழ்மையும் என் மீது விதிக்கப்பட்டுவிட்டு இறைவனுடைய கோபத்தினுடைய சாயல்கள் என்பதை அறியுங்கள். இது அதிகமாகிவிடக்கூடாது என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இறைவன் இப்பொழுது நம்முடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் மூன்று பேர்களாக இருக்கும் பொழுது நான்காவதாக இறைவன் இருக்கின்றான். நீங்கள் ஐந்து பேர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய பேச்சுக்களில் ஆறாவதாக அவன் இருக்கின்றான். அதைவிட கூடுதலோ குறைகளோ நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கின்றான். தனித்து இருக்கும் பொழுதும் சரி அவன் உங்களோடு இருக்கின்றான். அவனை விட்டுவிட்டு யாரோடு நீங்கள் உங்களுடைய சம்பாஷணைகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள், யாரோடு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிகின்றான். சுகமாகுங்கள் என்ற ஒரு வார்த்தை அங்கு இருக்கும் பொழுது சுகமாக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு தவறான பாதையின் மீது நீங்கள் காடை எடுத்து வைத்தீர்கள், பிறகு எந்த அளவுக்கு நீங்கள் அது சென்று கொண்டிருப்பீர்கள் என்பதையும் பாருங்கள். உச்சகட்டமாக இவனை மறுக்கும் முறையில் அவனுடைய நினைவை அற்றுப்போகும் முறையில் மனிதர்களை பற்றி மிக மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களோடு இருக்கக்கூடிய உறவினர்களை பற்றி இன்னும் அதிகமான எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்கள். அவர்கள்தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர்களைப் போன்று அவர்களும் காட்டிக் கொள்வதற்காக வேண்டி நீ இதை சாப்பிட்டாயா அது சாப்பிட்டாய் என்று கேட்பார்கள். சாப்பிடுவதில் இல்லை, இறைவனுடைய அனுமதியை கொண்டு நான் வாழ்தல் இருக்கின்றது. அவனுடைய அனுகிரகம் இடம் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அவனுக்கு திருப்தியோடு வாழ்வது அவனுடைய அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். இதற்கு முன் நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்கள் தங்களுடைய இழிவான தாங்கள் சம்பாதித்துக் கொண்ட இறைவனுக்கு விரோதமாக அவனுடைய அதிருப்தியை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில் எனக்கு சுகமாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார்கள். சுகமாக வேண்டும் என்றால் மனிதர்களுடைய அறிவை கொண்டுதான் என்று உலகம் அவ்வளவு பேரும் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்பொழுதும் கூட உங்களிடம் வந்து சுகமான வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால், நான் சுகமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதற்கு மேல் என்ன வாழ்க்கை என்று கேட்க மாட்டீர்கள். ஆனால் சத்தியமாக எனக்கு வேண்டும் என்று அடுத்த நொடி உங்களிடம் இருந்து உங்களுடைய வாக்கு இறைவனுடைய வாக்கு வரும். அதை நீங்கள் வழிமொழிவீர்கள். நல்ல வாழ்க்கை வேண்டுமா இதை விட என்று கேட்கும்போது நிச்சயமாக வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் உடைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நெருக்கடிக்குட்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சுதந்திரமான வாழ்க்கையை நாம் வாழ விரும்பவில்லை. அதன் காரணமாக நாம் சுதந்திரமான வாழ்க்கையை அடையவில்லை. விரும்பாததற்கு காரணம் சுகமான வாழ்க்கை என்பது கிடையாது. மனிதர்கள் கஷ்டத்தோடு தான் வாழ வேண்டும் என்று மனிதர்கள் கூறுவதை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். கஷ்டம் வரத்தான் தான் செய்யும், வயதானால் நோய்களும் வரத்தானே செய்யும், இதெல்லாம் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களையா? ஊர் மக்கள் சொல்வதை கேட்டு பழகி போய்விட்டோம். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது? கஷ்டம் வேண்டாம் என்றிருக்கிறதா, வேண்டும் என்றிருக்கிறதா? கஷ்டம் வரத்தான் செய்யும் என்றிருக்கிறதா, அல்லது கஷ்டம் வேண்டாம் என்றிருக்கிறதா? வேதம் என்ன சொல்கிறது, அதாவது இறைவன் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றான் உங்கள் உள்ளத்தில்? நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கின்றான், சும்மா வெட்டித்தனமாக இருக்கானா அல்லது உங்களை வழிநடத்துவதற்காக இருக்கின்றானா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? உங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கும் வெட்டித்தனமாக பின்னர் வந்துட்டுருக்கானா அல்லது உங்களை வழிநடத்துவதற்காக வேண்டியும் தவறும் பொழுது உங்களை சீர்படுத்த வேண்டிய உங்களோடு இருக்கின்றானா என்று கேட்டால், நிச்சயமாக என்னை சீர்படுத்த வேண்டிய என்னோடு இருக்கின்றான். அவ்வாறு இருக்கும் பொழுது உலக மக்கள் அவ்வளவு பேரும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், இதுதான் வாழ்க்கையிலே தத்துவம் என்று கூறும்பொழுது உள்ளுக்குள் இறைவன் கூறுகின்றான், எந்த கஷ்டம் வரக்கூடாது என்று எதனை நீங்கள் ஏற்பீர்கள்? இப்பொழுது நீங்கள் ஊர் மக்களுடைய விஷயங்களை கேட்டுக்கொண்டதன் காரணமாக, அவர்களை நீங்கள் நம்பியதன் காரணமாக கஷ்டங்கள் தொடர்ந்தன. என்ன மனசை வச்சிருக்கீங்களோ, ஆன்மாவுக்கு விரோதமாக, மனசாட்சியுடைய சாத்தியத்திற்கு விரோதமாக எதனை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும், சந்தேகமே இல்லை, நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் நான் இந்த கஷ்டத்தில் நான் இறப்பேன், இந்த கஷ்டத்தோடு தான் நான் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கும் பொழுது அது நிச்சயமாக நிகழும். ஆனால் அதையும் மீறி இறைவனுடைய வாக்கு சுகமாக வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதனை நீங்கள் நம்புகிறீர்களானால் இருக்கும் கஷ்டங்கள் அவ்வளவும் நீங்கி உங்களுடைய இறைவனிடமிருந்து ஆறுதல் மிக்க அந்த இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு வந்தடையும் பொழுது இறைவன் உண்மையாளன் என்று தெரியும். அந்த உண்மையின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்களிடம் இருக்கக்கூடிய மெய்யான வாக்குகள் என்ன இருக்கின்றதோ அதனை நான் நம்பிக்கை கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்று உங்களை அதன் பக்கம் திருப்புகின்றேன். தவிர உங்களிடம் இல்லாத ஒன்றை நான் கூறவில்லை. இப்பொழுது நீங்கள் இறைவனை நம்பும் பொழுது உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் எதிராக நீங்கள் இருக்கின்றீர்கள், அவ்வளவு கெட்ட சக்திகளுக்கும் விரோதமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இறைவனுடைய சக்தியை சார்ந்தவர்களாகவும் கண்ணியமிக்கவர்களாகவும் நீங்கள் ஆக்கப்பட இருக்கின்றீர்கள் என்பதை என்று அறிய வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய சத்தியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பொழுது அமைகின்றது உங்களுடைய உள்ளத்தில்? சூழ்ந்திருக்கக்கூடிய நிலை என்னை கவலைக்குள்ளாக்குகின்றது. இங்கு அமைதி இருக்கும் பொழுது என்னை சூழ்ந்திருக்கூடிய நிலை எவ்வளவுதான் எனக்கு கேடாக இருந்தாலும் சரி, அது மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது, உயிரோட்டமாக எனக்கு சாதகமாக அமைந்து கொண்டிருக்கின்றது என்பது பொருள். உங்களுடைய அமைதியை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். கவலை வரும்பொழுதெல்லாம் ஒரு லட்சம் கொள்ளுங்கள், நான் மனிதர்களை நம்புகின்றேன், மனிதர்களுடைய அறிவியை நம்புகின்றேன், கெட்டதையை நம்புகின்றேன் என்று பொருள். உங்களுடைய கவலையும் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய வேதனைகளும் மனிதர்களிடமிருந்து நீங்கள் சம்பாதிப்பதுதான். கெட்ட சக்திகளோடு இணைந்து நீங்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் காரணமாக எதனை நான் நம்புகின்றேனோ அந்த நம்பிக்கையின் வழியைத்தான் நான் பார்ப்பேனே தவிர நல்ல வழியை பார்க்க முடியாது. நான் நன்மையை நம்பினால் நன்மையான வழி என்ன என்று பார்ப்பேன். கெட்டதை நம்பிக்கை கொண்ட பிறகு கெட்ட வழியை தேடுவேனே தவிர நல்ல வழியை தேட முடியாது, தேட மாட்டேன், அப்படியே பார்த்தாலும் சரி அதை புறக்கணிப்பேன். உள்ளத்தில் நான் சுகமாக வாழ வேண்டும் என்று இருக்க, இல்லை சுகம் கிடையாது, கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்று அவர்கள் கூறுவதை, இந்த கெட்ட வார்த்தைகளை, சபிக்கப்பட்ட இந்த மனிதர்களுடைய பேச்சுக்களை நான் கேட்கும் பொழுது, அதே நேரம் நல்ல வார்த்தை இருக்கும் பொழுது, புண்ணியமான வார்த்தை இருக்கும் பொழுது, இதன் மீது நான் கும்பிட்டு விடுகின்றேன் என்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல், எதனை நான் கும்பிட்டு விழுந்தேன் என்றால் கஷ்டம் வரும் என்று கும்பிட்டு விழுந்தேன், சைத்தான்களை நான் நம்பினேன். நாம் இன்று மனதில் கொண்டு வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டு நீங்கள் சைத்தான்களை வணங்குவீர்களா அல்லது இறைவனை வணங்குவீர்களா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நன்மையை நான் விரும்புகின்றேன், சாத்தியமே இல்லை என்று கூறக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த அவ்வளவு வழிமுறைகளையும் நான் மிகைப்பதற்காக வேண்டி வெற்றி கொள்ள வேண்டி நான் நன்மையை நம்பிக்கை கொண்டேன். ஒவ்வொருவட உள்ளத்திலும் இருக்கின்றது, ஆனால் அது வெளிப்படையாக இல்லை, உள்ளுக்குள் அமைந்து கொண்டிருக்கின்றது. எந்த துன்பமும் எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், ஆனால் வரத்தான் செய்யும் என்பதை அதுவரை அதிகமாக விரும்புகின்றீர்கள், நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். எனவே கெட்டதை தவிர எதனை நம்பிக்கை கொண்டீர்களோ அந்த கெட்டதை தவிர உங்களால் பார்க்க முடியாது, தீமையான வழிகளை மட்டும்தான் பார்க்க முடியும். உதாரணமாக மனிதர்களிடம் கூறுகின்றோம், இந்த மருந்துகளை சாப்பிடுகின்றீர்களே, இந்த மருந்தின் காரணமாக ஒன்றுக்கு பல்வேறு விதமான நோய்கள் உருவாகுமே, இதனை நீங்கள் விட்டுவிட்டால் என்ன என்று கேட்டால் வேறு என்ன வழி என்று கேட்பார்கள். இறைவனை நம்புங்கள் என்று கூறினால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இந்த மருந்துகளை விட்டுவிடுங்கள், புதிய நோய்களிலிருந்தும் பக்க விளைவுகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நிச்சயமாக அதளவுக்கு உயிரோட்டம் இருக்கும், அந்த உயிரோட்டம் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்குவதற்கு ஒரு சாத்தியக்குறை இருக்கிறது, விட்டுவிடுங்கள் என்று கூறினால் நிச்சயமாக விட்டுவிட மாட்டார்கள். நல்ல வழியை பார்த்தால் அதை வழி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நன்மையை கூறினால் அதனை நமக்கு நன்மைதானே என்று நற்செய்தியாகவும் நல்ல விசாகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மாறாக தீமையை பார்ப்பார்களானால் இதுதான் வழி என்று கேட்பார்கள். தீமைகள் விட்டுடும் என்று சொல்லினால் இதை விட்டால் இவர் என்ன வழி என்று கேட்பார்கள். இவர்களை விட்டும் நாம் விலக வேண்டும். இவர்களை உருவங்களாக வெளிப்படையாக நாம் அவர்களுடன் நல்ல உணர்வு உறவோடு இருக்க முடியும் தவிர, உள்ளத்தில் அவர்களை ஏற்றுக்கொண்டு மானசீக உறவுகளாக அந்தரங்கத்தில் அவர்களை கூட்டணிகளாக ஒரு காலம் ஆக்கிக்கொள்ள முடியாது. அது பெற்றோராகட்டும் பிள்ளைகளாகட்டும் மனைவிமாக இருக்கட்டும், கண்மணிகளாக இருக்கட்டும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பத்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார் உள்ளத்தின் சாட்சி விரோதமாக இருக்கின்றார்களோ அவர்களோடு நான் என்னுடைய தொடர்பை வெளிப்படையாகத்தான் வைத்துக் கொள்வேன் தவிர, அந்தரங்கத்தில் அவர்களை என்னுடைய கூட்டாளிகளாக எனக்கு விருப்பமுடையவர்களாக ஒரு காலம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இதை ஒன்றே உதவி நமக்கு வேண்டும் என்றென்றும் என்று நாம் பயப்படுவது உண்மையானால். அத்தியாயம் 2:89, அவர்களினால் உள்ள சத்தியத்தை மெய்ப்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. இதற்கு முன் நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டிக் கொண்டிருந்தார்கள். எந்த துன்பமும் எனக்கு வரக்கூடாது என்று நிராகரிப்பவர்கள் கூற்றுக்கு விரோதமாக, உங்களுக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், இதுதான் வாழ்க்கையினுடைய அடையாளம் என்று கூறியக்கூடிய இவர்களை மிகைக்க வேண்டும், நிராகரிக்க வேண்டும் என்ற அந்த சத்தியம் உங்களுக்குள் புகட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில், மறந்துவிட்ட நிலையில் நான் இருந்திருக்கின்றேன், இப்பொழுது நினைவூட்டப்படுகின்றது, உங்களினுடைய சத்தியம் நிறைவேற்றப்படுகின்றது, உங்களுக்காக நினைவூட்டப்படுகின்றது. அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது உலக மக்கள் அவ்வளவு வேலையும் வெற்றி கொள்ளக்கூடிய அந்த பாதை உங்களுக்காக அமைய இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளுங்கள், சந்தேகம் வேண்டாம். நன்மைக்கு பதிலாக தீமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே, கஷ்டங்கள் வரும் என்று, இது தேவைதானா? நீங்கள் எதனை நம்பிக்கை கொண்டீர்களோ அதில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியுங்கள். இப்பொழுது வேண்டாம் என்று விரும்புகின்றீர்கள், அதே நேரம் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தரவில்லை. இதற்கு முன்னரும் இதுதான் இருந்தது, கஷ்டங்கள் வேண்டாம் என்று இருந்தது, ஆனாலும் நான் மனிதர்களுடைய கூட்டுக்களை ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் பாவத்தை முதலில் மன்னிப்பாயாக என்று நீங்கள் கேட்க வேண்டும். அந்த பாவம் மனிதர்களை நம்பி, அவர்களுடைய கூட்டுக்களை நம்பி, நன்மையை விட்டுவிட்டு தீமையை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை நான் நீக்கிக் கொள்கின்றேன், இறைவனை நீ உதவி செய், உங்களுடைய இறைவன் பற்றி திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இங்கு 200 பேர் இருக்கின்றன, 201வது அவன் இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். இன்னும் தனித்திருக்கும் பொழுது உங்களோடு அவன் இருக்கின்றான் என்பதை அறியுங்கள். நிச்சயமாக என் இறைவனை நான் எவற்றையெல்லாம் சிவித்துக் கொண்டேனோ, அதை மறந்துவிட்டு நான் ஆகிவிட வேண்டாம் என்று நீங்கள் உங்களுடைய இறைவனம் திரும்புங்கள். இப்பொழுது நிச்சயமாக இறைவன் பிரார்த்தனை அனைத்தையும் அங்கீகரிப்பவன், செவியேற்பவன். அவனுடைய வாக்குறுதி உண்மையானது. நாம் அவன் கொடுத்த வாக்குறுதியைத்தான் அவனிடம் கேட்கின்றோம், வேறு எதையும் கேட்கவில்லை. உள்ளத்தின் சத்தியமாக எல்லோருக்கும் ஒன்றுதான், ஒரே வார்த்தை தான், சுகமாகுங்கள் என்று. ஏழ்மை உங்களுக்கு வேண்டாம், விசாரமான வாழ்க்கை வாடுங்கள் என்று. நான் உங்களுக்கு உணவுக்கு குறைவில்லாமல் கொடுத்திருக்கின்றேன், உங்களுடைய தேவைகளுக்கு அப்பால் என்ன உங்களிடம் இருக்கின்றதோ அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நன்மைக்காக செலவு செய்யுங்கள். பணத்தை நம்பாதீர்கள், குணத்தை நம்புங்கள். என்னை நம்பக்கூடிய குணங்களை நீங்கள் கொள்ளுங்கள். நான் உணவளிப்பவன், நீங்கள் உணவளிப்பவர்கள் இல்லை. உங்களுடைய குழந்தையை பிறந்தது முதலாக உணவளித்துக் கொண்டிருப்பவன் நான் தான். வயிற்றில் காற்று தண்ணீர் உணவு இல்லாத போது அதனை வளர்த்தவன் நான் தான். வெளியான அந்த நிமிடம் பொழுதே உங்களுக்காக, உங்கள் குழந்தைக்காக பாலை கொண்டு வந்தவன் நான் தான். இனியும் வளர்ப்பவன் நான் தான் என்பதற்கு இதைவிட அத்தாட்சியமாக என்ன வேண்டும்? ஆனால் நீங்கள் நினைக்கின்றீர்கள், நான் தான் குழந்தையை வளர்க்கப் போகின்றேன் என்று விட்டுவிட்டான். வைத்துக் கொள்ளுங்கள் என்று. நன்றி கெட்டவர்கள், நாம் நன்றி மறந்தவர்கள். இறைவன் நமக்கு எந்த அநியாயமும் செய்யவில்லை, நாம் நமக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உளமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு தேடுங்கள். நான் என் குழந்தையை ஓட்டி வளர்த்தேன், அதன் காரணமாக இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இப்படி இருக்கின்றான், அவ்வளவுதான். என் இறைவன் கொடுத்த அந்த ஒரு நல்லறிவு நற்சிந்தனையை கொண்டு நான் தக்க வைத்துக் கொண்டிருந்திருப்பேனே. ஆனால் என் கருவறையில் அந்த இருத்தறையில் வெளிச்சமும் இல்லாமல் தண்ணீரும் காற்றும் உணவும் இல்லாமல் வளர்த்தவன் அவனாச்சு. என்னுடைய இரத்தம் வேறு, அந்த குழந்தையுடைய இரத்தம் வேறு. ஆகவே என்னுடைய உணவிலிருந்து அந்த குழந்தைக்கு எதுவும் போகவில்லை, இரத்தம் மூலமாக போகவில்லை. அப்படியானால் அதை காப்பாற்றியது, மறுத்ததும், முழுமையடை செய்ததும் யார் என்று நீங்கள் நினைவுகளால் நிச்சயமாக உங்களை படைத்த மாபெரும் சக்திமிக்க அல்லாஹ் என்பதை அறிவீர்கள். அல்லாஹ் என்பதை பொருள் என்ன? இருக்காலும் ஒரு காலம் பார்க்க முடியாத மாபெரும் சக்தி உங்களை ஆற்றி படைத்துக் கொண்டிருக்கின்றது, உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது, உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது, உங்களுக்குரிய உங்களுடைய செயல்களுக்குரிய கூலியை இப்பொழுதும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, என்றென்றும் கொடுத்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய நெருக்கமாக இருந்த உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய பாதைகளையும் அறிவித்துக் கொண்டிருப்பவனும், உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி போன உங்களுடைய பாதைகளிலிருந்து உங்களை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி நல்லறிவை கொண்டு உணர்வை கொண்டு உணர்ந்து கொண்டிருப்பதும் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு காலம் பார்க்க முடியாத இறைவன் உங்களுடைய தேவைகளும் கல்விக்கொண்டமாக உங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுடன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பது பொருள், முழுமையான பொருள் அல்ல என்பது. அவன்தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் என்றளவும் அவனை உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. உணர்வுக்குரிய ஒரே இறைவன் அல்ல ஒருவன் தான். மற்றபடி எல்லாரும் எல்லா தெய்வங்களும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், பார்க்கக்கூடிய பொருள்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அறிய வேண்டும், எப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பொருள்களாக ஆக்கிக் கொண்டோமோ அப்பொழுது அது அழியும் என்று. குழந்தையும் அடியும், வானங்களும் பூமியும் அடியக்கூடியதுதான் ஒரு நாள் பார்க்கக்கூடிய பொருள்களாக இருக்கும் பொழுது. இறைவனை ஒரு உருவமாக கவனிக்கும் பொழுது அவன் அடிந்து விட்டான் என்று பொருள், அவனை அடித்து விட்டோம் என்று பொருள். அந்த குற்றத்துக்கு நாம் ஆளாக இருக்கின்றோம். உணர்வின் இறைவன் அல்லாஹ் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பார்வைக்குரிய இறைவன் தெய்வங்கள் பல இருக்கின்றன, அவை அடிந்துவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நாம் அடியக்கூடிய தெய்வங்களை இதுவரையில் பார்த்துக் கொண்டிருந்தோம். உணர்வுக்குரிய என்றென்றுமே அந்த உணர்வை படித்துக் கொண்டிருக்கூடிய, என்றென்றுமே அமைந்திருக்கக்கூடிய, வாடக்கூடிய நித்திய ஜீவனான அந்த அல்லாஹ் ஒருவனை நாம் உணர்வின் இறைவனாக கொள்ளுங்கள். உணர்வுக்கு இறைவன் இருக்கின்றான், ஒவ்வொரு பொருளுக்கும் இறைவன் இருக்கின்றான் என்று கொள்ளும் பொழுது யாவற்றையும் மிகைத்து அந்த உணர்வுக்கு இறைவன் இருக்கின்றான் அல்லாஹ் என்பதனுடைய பொருள். அவனை உருவமாக நீங்கள் அடையாளம் காண வேண்டாம். அந்த உருவத்தை கொண்டு நான் ஒரு தேவாலயத்திற்கு பள்ளியத்தில் செல்கின்றேன், அங்கு தொழுதால்தான் இறைவன் என்று கிடையாது. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அவனுக்கு அடிபணிய வேண்டும். உங்களிடம் கேட்கின்றேன், உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை கவனிக்கின்றனா, அல்லது நீங்கள் எந்த கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவனை அடிக்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று கேட்டால், நிச்சயம் என் உள்ளத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறான். எங்கிருக்கிறேன் என்று பொருள் இல்லை. என்னுடைய டாய்லெட்டில் நான் உட்கார்ந்து இருக்கும்பொழுது மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, இரத்தம் பீட்டுக் கொண்டு அடிக்கின்றது, மயக்கம் வந்துவிட்டது. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இறைவனை என்று அடிப்பீர்களா, அல்லது மசூதிக்கும் கோயிலுக்கும் சர்ச்சைகளுக்கும் சென்று கொண்டு அங்கு தேவனை அடிப்பீர்களா? எவ்வளவு தூரம் வழிகெடுக்கப்பட்ட மனிதர்களால் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்தை அவன் கணித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளத்தில் பணிவடையுங்கள், உள்ளத்தில் பணியுங்கள். அவனுக்கு விரோதமாக எந்த காலத்தில் ஈடுபட வேண்டாம், அவன் உங்களோடு இருக்கின்றான். உங்களுடைய நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், உங்களுடைய கழிவுகள் நீக்கப்பட்டு தூய்மை அடையும் பொழுது உங்களுடைய நாள் சுகமாக ஆரம்பிக்கின்றது. அந்த கழிவுகள் நீக்கப்படக்கூடிய இடம் உங்களுடைய டாய்லெட், அங்கிருக்க வேண்டும். போதுகிறோம் இறைவனை நாம் அடைக்க வேண்டும். கழிவுகளை நீக்குவாய், இறைவனை தூய்மைப்படுத்துவாய் என்று அங்கு அடைக்க வேண்டும். அங்கு உங்களுடைய காலம் ஆரம்பமாகின்றது, நாள் ஆரம்பமாக உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக சத்திய வேதம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டி உங்களை இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையை நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றென்றும், ஆனால் அதற்கு மேலாக அதை நிராகரிக்கக்கூடிய மக்களுடைய வார்த்தைகள் மேலும் இருக்கின்றன. எனவே உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் செல்லுபடியாகுவதில்லை. சுகமாக வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். சுகமாகாது என்ற அந்த ஒரு எண்ணத்தை இதற்கு மேலாக கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே ஒன்று கீழாகிவிட்டது. இறைவனை நாம் கீழாக்கி மனிதர்களை மேலாக்கிவிட்டோம். இந்த இணைவைப்பை இறைவன் மன்னிப்பவனாக இல்லை. அவனை கண்ணியக்குறைவாக நடத்துவதை இறைவன் ஒரு காலம் மன்னிப்பவனாக இல்லை. உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் வீணாகி இறைவனை இல்லையோ என்ற அளவுக்கு நமக்கு இதைவிட்டால் கதி இல்லை என்று கடைசியில் டாக்டர் போய் விடுவோமே, அந்த நிலையிலிருந்து நம்ம இறைவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்படி உள்ளச்சத்தோடு நீங்கள் காத்திருங்கள். இறைவன் உதவிக்காக சுகமாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மேலோங்க செய்யும் பொழுது மனசு அமைதி வரும். சுகமாகாது என்ற அந்த எண்ணத்தை மேற்கொள்ளும் பொழுது அமைதி ஒரு பக்கம் இருந்தாலும் சரி கவலை மேலோங்கும். கவலை அமைதி இந்த இரண்டு எழுதியிருக்கின்றதோ அது உங்களுக்கு நிகழ இருக்கின்றது. கவலை என்று ஒன்று இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு இணையாக்கி நன்மைக்கு பதிலாக கெட்டதை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனதில், அது நிகழத்தான் செய்யும். அமைதி இருக்கும் காலமெல்லாம் மனிதர்களுடைய குற்றங்களுக்கு விரோதமாக எதிராக அழகான இறைவனிடமிருந்துள்ள நற்பலம் பேராக அவனிடமிருந்து ஆற்றல் மிக்க ஒரு விளைச்சல் உங்களுக்கு இருக்கின்றது. என்றென்றும் உங்களுக்கு நன்மையை தர வேண்டி அந்த இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ளுங்கள். சுகத்திற்கு பதிலாக கேடுகள் தான் விளையும் என்று கூறக்கூடிய இந்த நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ளுங்கள். டாக்டர்களை நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு டாக்டர்கள் தான் என்று நம்முடைய மனதை இறைவன் புறத்திலிருந்து வடிகெடுத்து திருப்பி எங்களைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும், நாங்கள் தான் உயிரிழப்பவர்கள் என்று பகிரங்கமாக இறைவனுடைய விரோதிகளாக தங்களை வெளிக்காட்டிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நாங்கள் தான் உயிரிழப்பவர்கள் என்று அவர்களிடம் ஒரு கேள்வி, உயிரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் பதில் தெரியாது, எதுவும் தெரியாது. உயிரை படைப்பவர்கள் நீங்களா என்று கேட்டால் தெரியாது. பிறகு எப்படி உயிரை காப்பாற்றுவீர்கள்? இந்த நல்லெண்ணம் ஏன் இல்லை? இந்த சிந்தனை ஏன் இல்லை? எதற்காக நீங்கள் டாக்டர்களை நம்பினீர்கள்? மனதிற்கு அமைதி வேண்டும். அந்த அமைதி இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனுடைய காரியம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. மனதுக்கு கவலையும் கலக்கமும், அந்த கலக்கமும் கவலையும் தான் இறைவனுடைய செய்திக்கு விரோதமாக சைத்தான்களுடைய பேச்சு உங்களுடைய உள்ளத்தில் நிறைவு கொண்டிருக்கின்றது. அந்த கவலைக்குரிய துர்ச்சகனங்கள் உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும். உள்ளத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இணை வைப்பின் கேடுகளை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு இணையாக அவ்வளவு கேடுகளும், இப்படி நடந்துட்டால் என்ன செய்வது, அப்படி நடந்துட்டால் என்ன செய்வது, இந்த விதமாக நடந்துட்டால் என்ன செய்வது, இவற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு தேவை இறைவனிடமிருந்து சுகமாகுங்கள் என்று. அந்த ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான கலக்கங்களும் குழப்பங்களும் கலவரங்களும் மனதில் கொண்டிருக்கும் பொழுது எப்படி உங்களால் இறைவனை நம்பிக்கொள்ள முடியும்? இந்த நிலையில் நமக்கு பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான். ஒரு காலம் பிரார்த்தனை நிறைவேறாது. நீங்கள் யாரை நம்பி சென்றிருக்கின்றீர்களோ அவர்களிடமிருந்தும் எந்த உதவியும் இல்லை என்பதை இன்று அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன் நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டிக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அதனை கீழாக்கி மனிதர்கள் இறைவனை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த பெருமையை கொண்டு நீங்கள் அவர்களோடு இணைந்திருந்தீர்கள். இறுதியாக நீங்கள் மீண்டும் உங்களுக்கு இயலாத நிலையின் பால் தள்ளப்பட்ட பொழுது இறைவனை என்று வேண்டுகின்றீர்கள். இப்பொழுது என்ன கூறுகின்றான், இதைத்தான் நீங்கள் முன்னரே வேண்டிக் கொண்டிருந்தீர்கள், ஆனால் என்னை கீழாக்கி மனிதர்களை மேலாக்கினீர்கள், அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. அடுத்த வரி, அவர்கள் அறிந்து வைத்திருந்தது அவரிடம் வந்தபோது. இப்பொழுதும் சரி, நீங்கள் எதை அறிந்து கொண்டிருக்கிறோ சத்தியம் என்று உங்களிடம் வந்துவிட்டது. இப்பொழுதும் உங்களிடம் இருவேறுபட்டு கருத்து கட்டுகின்றன, இறைவனை நம்பலாமா வேண்டாமா என்று. நிச்சயமாக பெரும் கேடு. தெளிவு கிடைத்த பின்னரும் நிராகரிக்கக்கூடிய அந்த பாதையின் பக்கம் நம்முடைய உள்ளம் செல்லும். நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பிறகு உங்களுடைய உறவுகளும் பேசும், இறைவனை நம்பினால் போதாது என்று. இறைவனுக்கு மனிதர்களை இணையாக்குங்கள், நிச்சயமாக அவர்கள் இணை இல்லை. மிகைக்கு இணையாக தாழ்வானவை எவையும் இணையில்லை. மிகைத்தவன் மிகைத்தவன் தான். நீங்கள் அவனோடு இணையாக்கும் பொழுதெல்லாம் அவன் உங்கள் மீது கோபம் கொள்கின்றான். நிச்சயமாக இந்த கோபத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும். அவர்கள் அறிந்து வைத்திருந்தது, இறைவன் ஒருவன் தான் என்று அறிந்து வைத்திருந்தது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள், சந்தேகப்படுகின்றார்கள். நம்பலாமா வேண்டாமா என்று, மருந்துகளை விட்டுவிடலாமா வேண்டாமா என்று சந்தேகப்படுகின்றார்கள், உணவை சாப்பிடலாமா வேண்டாமா என்று சந்தேகப்படுகின்றார்கள். எவ்வளவு விரோதமாக அமைந்துவிட்டது. உணவைத்தான் சாப்பிட வேண்டும், மருந்துகளை நிராகரிக்க வேண்டும் என்று அறிந்து வைத்திருந்தது. இந்த நிலையின் போது இவ்வளவு மருந்துகளுக்கும் எனக்கு மோசமாகிக் கொண்டிருக்கின்ற நிலை வந்த பிறகும் இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் இருவேறுபட்ட எண்ணங்களை இறைவனை சந்தேகிக்கும் விதமாக கொண்டிருக்கிறீர்கள். இதைவிட துர்ச்சனம் இந்த நிலையில் இப்பொழுது வேறு எதுவும் கிடையாது. இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. இவ்வளவு தெளிவான பின்னரும், நினைவூட்டப்பட்ட பின்னரும், சத்தியம்தான் என்று உங்களுடைய உள்ளம் இதற்கு மாறுபட்ட எந்த விதமான தர்க்கத்திற்குரிய கருத்துக்களையும் கொண்டிடாத பொழுது இந்த நிலையிலும் இதை சந்தேகிப்பீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ்வின் சாபம் நம்மீது இருக்கின்றது. அவன் நம்மோடு இருக்கின்றான், கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இதுவரையில் நீங்கள் கேட்டது உங்களிடம் இருக்கக்கூடிய சத்தியத்தை மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறந்தாக நீங்கள் சொல்ல வேண்டாம். மீண்டும் நினைவு கூறுவோம், 2:89, அவர்களினுள் உள்ள சத்தியத்தை மெய்ப்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. இதற்கு முன் நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள வேண்டிய நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்தீர்கள். அவர்கள் அறிந்து வைத்தது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள். இந்த நிராகரிப்பு மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். சாபம் என்பதற்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன? பெரும் வேதனையில் இருக்கும் பொழுதும் உங்களுக்காக இறங்குபவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், உங்களுக்காக பரிதாபப்படுவர் எவரும் இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு உதவி செய்வரும் இல்லை, உற்ற நண்பனும் இல்லை. எந்த வேதங்களும் அன்று பலனளிக்காது, உங்களுடைய எந்த வேண்டுதலும் அன்று இறைவனிடம் சேராது. இறைவன் உங்களை கைவிட்ட நிலையில் உங்களுடைய கதி என்ன? பரிதாபத்தோடு எல்லாரும் இருப்பார்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை. இறந்துவிட்டவர்கள் வீடுகளுக்கு யாரேனும் சென்றார்களானால் அவர்கள் வெளியில் சிரித்துக் கொண்டு போவார்கள், உள்ளே நுழையும் போது பாவமான முகத்தை வைத்துக் கொண்டு போவார்கள், வெளியில் போகும்போது ஜாலியாக சிரிச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு இது ஒரு கெட்ட வேலை, ஒரு பிக்னிக் மாதிரி, எங்கேயாவது இறந்துட்டாங்களா போயிட்டு வரது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்மளை பார்க்கட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, பணத்தை பார்க்கட்டேன்னா இருக்கும்போது கவனிக்கணுமா, பணத்தை போய் பார்த்து வரணுமா? உங்கள் மக்கள் எதோ அதிகமாக செய்வாங்க. உங்களுடைய சுற்றங்களும் நூற்றுக்கணக்கான சுற்றங்கள் இருக்கிறது, உறவினர் இருக்குது, செத்ததுக்கப்புறம் பாடியை பார்க்க தருவாங்களா, இருக்கும்போது கவனிக்க தருவாங்களா? இவர்களையா நீங்கள் நம்புகின்றீர்கள்? சத்தியம் உள்ளுக்குள் இருக்கின்றது, சிந்தித்து பாருங்கள். ஆனால் இறைவன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுடன் இருக்கின்றான். இறைவனுடைய வாக்கு, நீங்கள் 3 பேராக இருக்கும்பொழுது 4வதாக இறைவன் இருக்கின்றான், 5வதாக இருக்கும்பொழுது 6வதாக இறைவன் இருக்கின்றான், கூடுதலோ குறைவோ தனித்திருக்கும் பொழுதும் எங்கிருந்தாலும் சரி உங்களோடு இருக்கின்றான். யார் வேண்டும் உங்களுக்கு? அவனுக்கு அப்பால் தான் பிறகு அனைவரும். உள்ளத்தில் எனக்கு கூட்டாளியாக இருப்பவன் என் இறைவன் மட்டும்தான் அந்தரங்கத்தில், மற்றபடி அவ்வளவு பேரும் வெளியில் இருக்கின்றது உள்ள நடைய முடியாது. நிச்சயமாக அவரை நான் கண்ணியமாக உணர்த்துவேன், அவர்களிடம் நான் பொறுமையாக இருப்பேன், அவர்களிடம் நான் என்னென்ன அவர்களுடைய கணித்துக்கு தேவையோ அவ்வளவு வெளிப்படையான உறவுகளும் இருக்கும். அந்தரங்கத்தில் ஒருவனை தேவை எவருக்கும் இடம் கிடையாது என்ற அளவுக்கு இன்று நீங்கள் திரும்ப வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் சத்தியத்துக்கு விரோதமாக எதுவும் கூடாது என்பதை நீங்கள் இன்று அறியுங்கள். சாபம் இறைவனிடமிருந்து நமக்கு ஏற்பட்டுவிட வேண்டாம். எப்பொழுது தெளிவாக இருந்திருக்கின்றேன், உலக மக்களுக்கு விரோதமாக ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையை இறைவனுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய தி ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்ட். ஐ எம் ரிஜெக்டிங் 100 பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஒன்லி டு பிலீவ் இன் ஒன் சுப்ரீம் காட் அல்லாஹ். இன்று உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள், சத்தியத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். ஒரே இறைவன், அவன் என்னோடு இருக்கின்றான், பார்க்க முடியாது, உணர்வுக்குரிய இறைவன் அல்லாஹ். ஒருவனை இன்று ஏற்றுக்கொண்டேன் என் சத்தியத்தின் மீது சாட்சியமாக, என் மனதின் சாட்சியத்தின் மீது உறுதியாக, ஆன்மாவுக்கு துணையாக நான் ஏற்றுக்கொண்டேன் என் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்று. இந்த அடிப்படையை கொண்டு இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையற்றும். 2:89, அவர்களின் உள்ள சத்தியத்தை மேம்படுத்தக்கூடிய வேதம் உங்களிடம் வந்துவிட்டது. உங்களிடம் இருக்கக்கூடிய சத்தியத்தை மேம்படுத்தக்கூடிய வேதம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன் யாரெல்லாம் உங்களுக்கு சுகமாகாது, உங்களுக்கு ஏழ்மைதான் என்று புரிந்தார்களோ அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்தீர்கள். அதற்கான பாதை உள்ள நிர்வாக உங்களுடைய ஆன்மாவில் பதியப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி மீண்டும் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டு உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கின்றது. சத்தியம்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலை வந்தபோது இதனை நிராகரிக்க வேண்டாம். இறைவனுடைய சாபத்திற்கோ கோபத்திற்கோ அழகிட வேண்டாம். நிச்சயமாக இறைவன் நம்மிடமிருந்து இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். நம்மையும் நம் சந்ததிகளையும் சாபத்திலிருந்தும் உடைய கோபத்திலிருந்தும் பாதுகாக்க வேண்டி இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். நிச்சயமாக இதை குறித்து நம்முடன் ஆறுதல் அடையட்டும், அமைதியடையட்டும். இந்த அமைதியில் உங்களுடைய காலம் துவங்குகிறது நல்ல விதமாக.